بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில் அன்புடனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரல்லால் வார வாரம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்க வகுப்பில் கடந்த சில வாரங்களாக திருமணம் தொடர்பான சட்டங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் கடைசி வாரத்தில் நாங்கள் வந்து கடந்த வாரம் திருமணத்தினுடைய சுன்னத்துகள் ஒழுங்குகள் தொடர்பாகவும் ஒரு மனைவி திருமணத்துக்கு பின்னால் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்த்தோம். இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் மனம் புரிவதற்கு விலக்கப்பட்டவர்கள் யாரையெல்லாம் நாங்கள் மனம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் யார் என்பதை ஒரு முஸ்லீம் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு யாரெல்லாம் கூடாது, பெண்ணுக்கு யாரெல்லாம் கூடாது என்ற அந்த விஷயங்கள். என்று சொன்னால் இந்த விஷயத்தை நாங்கள் அறியாமல் திருமணம் இஸ்லாத்திலே ஆகமாக்கப்பட்டது, ஆர்வப்படுத்தப்பட்டது என்ற பேரில் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட, அதாவது திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட ஒரு பெண்ணை முடித்து வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த வாழ்க்கை என்னவாயிரும், அது ஒரு விலக்கப்பட்ட ஒரு ஹராமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். எனவே இதை நாங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பதன் மூலமாக எங்களது வாழ்க்கையிலும் மற்றும் எமது பிள்ளைகள், எமது சொந்த பந்தங்கள், எமது குடும்பத்தவர்கள் அவர்களது வாழ்க்கையிலும் இது பிரயோசனப்படும் என்ற காரணத்தினால் வந்து கட்டாயமாக இந்த மனம் முடிப்பதற்கு விலக்கப்பட்டவர்கள் யார் என்பதை வந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனம் முடிப்பதற்கு விலக்கப்பட்டவர்களை பொறுத்தவரையில் வந்து இதனை நாங்கள் இரண்டு பிரதான பிரிவுகளாக பிரித்து நோக்கலாம். என்ன முதலாவது பிரிவுன்னு சொன்னால் நிரந்தரமாக விலக்கப்பட்டவர்கள். நிரந்தரமாக சிலவங்க என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்கவே முடியாது. சிலவங்க வந்து என்ன, தற்காலிகமாக விலக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிரந்தரமாக விலக்கப்பட்டவர்களில் வந்து மூன்று பிரிவினர்கள் வருவாங்க. அதில் முதலாவது பிரிவினர் தான் சொன்னால் இரத்த பந்தத்தின் மூலமாக, உறவு முறையின் மூலமாக விலக்கப்பட்டவர்கள். என்று சொன்னால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் வந்து அவர் யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக இருப்பது என்பது முடியாது. அதாவது அனாதை என்று சொன்னாலும் கூட அவர உறவுகளை பற்றி தெரியாமல், அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அவருடைய குடும்பம் யார் என்பது தெரியாமல் தான் என்ன சொல்கிறாங்க மக்கள் வந்து, அவர் ஒரு அனாதை, இங்கேருந்து வந்தவர். அவர் இங்கேருந்து வந்தவர் இருந்தாலும் கூட அவருக்கு அவருடைய பிறந்த இடத்துல அவருக்குரிய சொந்த பந்தங்கள் இருக்கும். அவருடைய தந்தை வழி தந்தை வழி சொந்தங்கள், தாய் வழி சொந்தங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்போ எனவே இப்படிப்பட்ட ஒருவர்கிட்டயே போய் என்ன செய்யலாம், சில நேரங்களில் வந்து திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். சின்ன காலத்திலேயே தத்து கொடுத்திருப்பாங்க சில பிள்ளைகளை வந்து, எங்கேயாவது வழக்க கொடுத்திருப்பாங்க. பெரிய ஆளாகி அந்த பிள்ளைக்கு திருமணம் பேசுகிற நேரம் சொந்த சகோதரியே பேசிப்படலாம் சில நேரம். ஏன்னா தெரியாது நம்ம சகோதரியா, நம்மளோட பிறந்ததான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் தான் அது தெரிய வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இடையில திருமணங்கள் பிரிவதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ எனவே கட்டாயமாக ஒரு மனிதன் வந்து என்ன செய்யணும், அவனுக்கு யார் யாரெல்லாம், குறிப்பாக முஸ்லீமை பொறுத்தவரை யார் யாரெல்லாம் அவனுக்கு என்ன திருமணம் முடிக்க விலக்கப்பட்டவர்கள், அதிலும் குறிப்பாக நிரந்தரமாக விலக்கப்பட்டவர்கள் என்ற அந்த தலைப்பு கீழால் வந்து உறவு முறையில் விளக்கப்பட்டவர்கள், உறவு முறையின் மூலமாக விளக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் சொன்னால், அல்லாஹ் தொடர்பாக சூரத்து நிசாவில் வந்து 23வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகின்றான். 7 பேர் இருக்கிறாங்க, 7 பேர்கள் உறவு முறையின் மூலமாக விளக்கப்பட்டவர்கள். இவர்களை யாரையும் வந்து நிரந்தரமாக எந்த காலத்திலும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. இதில் வந்து அல்லாஹ்வுத்தால முதலாவது என்ன சொல்றான், ஹுர்ரிம தலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களது தாய்மார்கள், முதலாவது உங்களுக்கு வந்து உங்களது தாய்மார்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள், மனம் முடிக்க விளக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களையும் முடிக்க முடியாது என்று அல்லாஹ்வுத்தால முதலாவது தடை போடுகின்றான். அடுத்ததாக வந்து வபனாத்துக்கும், உங்களது பிள்ளைகள், உங்களது பெண் பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. வஹவாத்துக்கும், உங்களது சகோதரிகள், உங்களது சகோதரிகளையும் அல்லாஹ்வுத்தால என்ன செய்கின்றான், முடிக்க முடியாதுன்னு சொல்கின்றான். இதில் வந்து நாங்கள் ஒவ்வொருவராக பார்ப்போம் சொன்னால், இந்த தாய்மார்களை பொறுத்தவரையில் வந்து முதலாவது வந்து தாய்மார்கள் வந்து எங்களை பெற்றவர்கள், அதே நேரம் அவர்களுடைய தாய், அதாவது பாட்டி, அதே நேரம் தந்தையுடைய தாய், இவங்க எல்லாரும் வருவாங்க. இந்த தாய்மார்கள் இதில் வருவாங்க, தந்தை வழி இந்த பாட்டிமார்கள், இவங்க எல்லாரும், இவங்கள் யாரையும் என்ன செய்ய முடியாது. ஒரு மனிதன் வந்து தனது தாயையோ, தனது தந்தையுடைய தாயையோ, தாயின் தாயையோ, இவங்களை யாரையும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. இது வந்து பெரும்பாலும் சமுதாயத்தில் இடம்பெறாத ஒரு விஷயம். ஆரம்ப காலங்களில் ஜாஹிலியா காலத்தில் தான் இதெல்லாம் இடம்பெற்றது. ஆனால் வந்து தற்போதைய காலத்தில் வந்து இந்த இது வந்து பெரும்பாலும் இடம்பெறுவதை நாங்கள் காண்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. அதே நேரம் இரண்டாவது வகையினை பொறுத்தவரையில் வந்து வபனாத்துக்கும் நல்லா சொல்கின்றான், உங்களது பிள்ளைகள், பிள்ளைகள் என்று சொன்னால் சொந்த பிள்ளைகள், அதே நேரம் தனது மகனுடைய பிள்ளை, தனது மகளுடைய பிள்ளை, இவர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள், அடங்குவார்கள். இவர்கள் யாரையும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது என்பதை வந்து நாங்கள் விலை கொள்ள வேண்டும். அதே நம்ம சகோதரிகள் என்று வரும்பொழுதும் கூட வஹாவாத்துக்கும் நல்லா சொல்கின்றான், சகோதரிகள் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க, உடம்பிருந்த சகோதரிகள் மாத்திரமல்ல, உடம்பிருந்த சகோதரிகள் முடிக்க முடியாது. அதே நேரம் உங்களது தாய் வழி சகோதரிகள், உங்களோட தந்தைக்கு பிறந்தவையில்லை, தாய் ஏற்கனவே திருமணத்தின் மூலமாக தாய்க்கு உள்ள பெண் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை முடிக்க முடியாது. அல்லது உங்களோட தந்தை வந்து உங்களோட தாய்க்கெல்லாம் வேற திருமணத்தின் மூலமாக தந்தைக்கு பிள்ளைகள் இருக்கலாம், சகோதரிகள் இருக்கலாம், அந்த சகோதரிகளையும் முடிக்க முடியாது. தாய் வழி சகோதரிகள், தந்தை வழி சகோதரிகள், இவர் யாரையும் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. அதே நேரம் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அம்மாத்துக்கும், அடுத்தது யாரு, உங்களது தந்தையுடைய சகோதரிகள். அம்மாத்துன்னு சொன்னால் நாங்கள் மாமின்னு சொல்லுவோம், மாமின்னா அது தந்தையுடைய மூத்த சகோதரியோ சின்ன சகோதரியோ யாராக இருந்தாலும் கூட தந்தைக்கு தந்தையுடைய சகோதரிகள், இவர்களை வந்து என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. தந்தையுடைய சகோதரிகளை முடிக்க முடியாது. அதாவது தனது தகப்பன், அதாவது பாட்டன்களின் மாமியார்கள், அதாவது தகப்பனுடைய தந்தை அவருடைய மாமியாராக இருந்தாலும் சரி, அல்லது தாயுடைய தந்தைக்கு பிறந்தவர்கள், தந்தையுடைய சகோதர சகோதரிகள், தாயுடைய தந்தை, தாயுடைய மாமிமார்களையும் என்ன செய்ய முடியாது, தந்தையுடைய மாமிமார்களையும் தாயுடைய மாமிமார்கள், எங்கட மாமிமார், தாய் தந்தையுடைய மாமி, இவங்களையும் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான் வந்து வஹாலாத்துக்கும், ஹாலாத்துன்னு சொன்னால் தாயுடைய சகோதரிகள். இது வந்து என்ன, மாமி, இந்த சாட்சி பெரியம்மான்னு சொல்லுவாங்க, அல்லது சிற்றன்னை பெரிய அன்னைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தாயோட பிறந்தவர்கள், தாயோட கூட பிறந்தவர்கள், இவங்களையும் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. இது இது மட்டும், இது இந்த எங்களுடைய சொந்த சிற்றன்னை பெரிய அன்னை மாத்திரமல்ல, எங்களுடைய தந்தை மற்றும் தாயுடைய சிற்றன்னை பெரியம்மை, பெரிய பெரிய இந்த பெரிய அன்னை என்று சொல்லக்கூடிய இந்த சாட்சி பெரியம்மா, இவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது என்பதை எல்லாம் சொல்கின்றான். அடுத்தே தொடர்ந்து எல்லாம் சொல்கின்றான், இப்போ அஞ்சு பேரை நாங்கள் பார்த்துட்டோம். ஆறாவது வந்து எல்லாம் சொல்லலாம் வந்து வபனாத்துல் அஹ், எங்களுடைய சகோதரனுடைய பெண் பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்களுக்கு பெண் பிள்ளை இருப்பார்கள் சொன்னால் அவர்கள் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. எங்களது பெண் பிள்ளைக்குரிய அதே சட்டம் தான் எங்களுடைய சகோதரருடைய பெண் பிள்ளை, எங்களுடைய பெண் பிள்ளை எப்படி முடிக்க முடியாதோ அதே போன்று எங்களுடைய சகோதரனுடைய பெண் பிள்ளைகளையும் முடிக்க முடியாது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் வபனாத்துல் உஹ், அதே நேரம் வந்து உங்களது சகோதரியுடைய பெண் பிள்ளைகள், சகோதரனுடைய பெண் பிள்ளையும் முடிக்க முடியாது, சகோதரருடைய பெண் பிள்ளையும் முடிக்க முடியாது. இதுல வந்து சொந்த உடம்பிருந்த சகோதர சகோதரி பிள்ளைகள் மாத்திரமல்ல, தாய் வழி சகோதரி, தந்தை வழி சகோதரி, இவங்களுடைய பிள்ளைகளையும், சகோதரன் சகோதரி ரெண்டு பேருடையும் முடிக்க முடியாது. இவங்க அதாவது தாய் வழி சகோதர சகோதரிகளை சகோதரிகளை எப்படி தாய் வழி சகோதரியை முடிக்க முடியாதோ, தந்தை வழி சகோதரி எப்படி முடிக்க முடியாது, அவங்களுடைய பிள்ளைகளையும் முடிக்க முடியாது, அவனுடைய பிள்ளைகளையும் முடிக்க முடியாது. ஆனால் இடையே பார்க்குறோம் என்ன, முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து குறிப்பாக இந்து கலாச்சாரத்தில் என்ன செய்கிறார்கள், அதாவது வந்து சகோதரியுடைய பிள்ளை என்ன மாமா முறமாமன் என்று சொல்லி சகோதரியுடைய அக்காவுடைய மகளை வந்து தம்பி கட்டக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். இது வந்து இஸ்லாத்தில் மிகவும் கடுமையாக வந்து தடை செய்யப்பட்டு அல்லாஹு தாலா ஏழு வானங்களுக்கு மேலால் இருந்து இந்த சட்டத்தை மிக தெளிவாக அவனது திருமறையில் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 23 வசனத்தை சொல்லிக்காட்டவே நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நிரந்தரமாக எங்களுக்கு தடை செய்யப்பட்டவர்களில் வந்து முதலாவது பிரிவினராகிய இந்த அதாவது உறவு முறையை சார்ந்தவர்களில் வந்து இந்த ஏழு பேர்கள் யாரு, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய உம்மஹாத்துக்கும் எங்களது தாய்மார்கள், வபனாத்துக்கும் உங்களது பிள்ளைகள், வஹவாத்துக்கும் உங்களது சகோதரிகள், வ அம்மாத்துக்கும் உங்களது மாமிமார்கள், அதே நேரம் வஹாலாத்துக்கும் உங்களது தாயுடைய சகோதரிகள், அதே நேரம் வபனாத்துல் அஹி உங்களது சகோதரனுடைய பிள்ளை பெண் பிள்ளைகள், வபனாத்துல் உஹ்த் உங்களது சகோதரருடைய பெண் பிள்ளைகள் என்று சொல்லி இப்படி ஏழு தரப்பினர்களையும் வந்து நாங்கள் திருமணம் முடிக்க முடியாது. இதே இதில் மறுபக்கம் என்ன சொன்னால் பெண்களுக்கு, பெண்களுக்கு என்ன செய்ய முடியாது, தங்களது தந்தையை திருமணம் முடிக்க முடியாது, தங்களது ஆண் மகனை திருமணம் முடிக்க முடியாது, தனது சகோதரனை திருமணம் முடிக்க முடியாது, சகோதரனுடைய பிள்ளைகளை திருமணம் முடிக்க முடியாது, சகோதரியுடைய பிள்ளைகளை திருமணம் முடிக்க முடியாது, தந்தை தாய் தந்தையுடைய தாயுடைய சகோதரர்களை இந்த மாமாமார்களை முடிக்க முடியாது, தந்தையுடைய சகோதரர்கள் சாச்சா பெரியப்பா இவங்களை முடிக்க முடியாது. பெண்களுக்கு இதில் மறுபக்கம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இந்த நெருங்கிய உறவினர்களை முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா ஆண்களை வந்து இங்கே வந்து ஆண்களை விழித்து என்ன செய்கின்றான் சொல்கின்றான், இது வந்து ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் இதே சட்டம் தான். இது வந்து முதலாவது தரப்பினர்கள் யார், இரத்த பந்தத்தின் மூலமாக விளக்கப்பட்டவர்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களை, இதே இந்த ஏழு தரப்பினர்களையும் வந்து பால்குடி உறவின் மூலமாக இரண்டாவதாக என்ன செய்யும், பால்குடி உறவின் மூலமாக விளக்கப்பட்டவன் இருக்கிறான். இந்த ஏழு தரப்பினர்கள் வந்து ஒரு 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 பிள்ளை வந்து யாரிடம் பால் குடிப்பதற்காக ஒப்படைக்கப்படுகின்ற செவிலி தாய்மார்களிடம் என்ன செய்வாங்க, பால் குடிப்பதற்கு கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்தில் இது வந்து மிகவும் பிரபல்யமாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹலீமத்து சாதியா என்று சொல்லக்கூடிய அந்த அன்னையாரிடம் வந்து என்ன செஞ்சாங்க, பால் குடிப்பதற்காக ஒப்படைச்சிருந்தாங்க. தங்களுடைய பிள்ளைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கிராமப்புறத்திலே வாழக்கூடிய அரபிகளிடத்தில் பால் குடிப்பதற்காக வேண்டி அவங்க அங்கே வளருவதற்காக அங்கே கொடுப்பாங்க. அப்போ இந்த முறை வந்து காலாகாலமாக இருந்து வந்த முறை இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள், சிலர் வந்து இதனை பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், தாய் அந்த மாதிரி பால் குடிப்பதற்காக வேண்டியல்ல, சின்ன வயதுலயே வளர்ப்பதற்கான கொடுத்துருவாங்க. அந்த என்ன அந்த ஒரு பேர்ல வச்சுக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தொழில் செய்யறதுன்னு சொன்னால் அங்க வளர்ப்பதற்காக அங்க கொடுத்துட்டு போயிருவாங்க. இது வந்து என்ன செய்ய முடியாது, அவ வந்து வளர்ப்பதற்காக வேண்டி இந்த சட்டத்துக்குள்ள வர முடியாது. வளர்த்ததுக்காக வேண்டி அவங்க என்ன பொட்டிப்பால் போட்டு தான் வளர்ப்பாங்க. தாய்ப்பால் ஊட்டி தனது பிள்ளைகளோடு சேர்த்து வளர்க்கிறான்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம், இந்த சட்டத்தில் வரலாம். அப்படி ஒரு பிள்ளையை வந்து நாங்கள் தாய்ப்பால் ஊட்டி ஒரு வேறொரு விடம் நாங்கள் கொடுத்து வளர்த்துருப்போம்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கு அந்த அந்த தாயுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஏழு பேரும் எப்படி ஹராமோ அதே மாதிரி அந்த பிள்ளைக்கும் ஹராம். யாருக்கு, அந்த பிள்ளைக்கு மட்டும், அந்த பிள்ளையோட சகோதரர்க்கெல்லாம் அது வராது. இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு நாலு பிள்ளைக்குது, ஒரு பிள்ளைய நாம இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு தாய்கிட்ட கொடுத்துருந்தோம், அந்த தாய்க்கு ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்குது, அந்த தாயுடைய பிள்ளைகளுக்கு என்ன சட்டமோ இந்த பிள்ளைக்கு அதே சட்டம் தான். ஆனால் எங்கட மற்ற மூணு பிள்ளைக்கு அந்த சட்டம் வராது. யாரு அந்த தாய்க்கு பால் குடிச்சாவோ பிடிச்சோ அந்த பிள்ளைக்கு மட்டும் தான் என்ன செய்யும், அந்த சட்டம் வரும். இது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. புகாரியில 2645 இலக்கத்திலும் முஸ்லீமில் 1447 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் சொல்றாங்க, யஹ்ருமு மினர் ரவாயி மா யஹ்ருமு மினர் நஸப். அதாவது ஒருவனுக்கு, ஒரு மனிதனுக்கு இரத்த பந்தத்தின் மூலமாக எதுவெல்லாம் ஹராமாக்கப்படுமோ அதே போன்று பால் குடிவரின் மூலமாகவும் ஹராமாக்கப்படும். இரத்த பந்தத்தின் மூலமாக எப்படி ஏழு தரப்பினர்கள் ஹராமோ அதே போன்று பால் குடிவரின் மூலமாகவும் இந்த ஏழு தரப்பினர்களும் அவருக்கு ஹராமாக்கப்படும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதுல வந்து முதலாவதாக ரசூல் இந்த இதுல வந்து ரெண்டு நிபந்தனைகள் இருக்குது. என்ன அந்த ரெண்டு நிபந்தனைன்னு சொன்னால், இந்த பிள்ளை வந்து என்ன தொடர்ந்தும் ஐந்து அல்லது அதற்கு மேலதிகமான தடவைகள் வந்து அந்த தாயிடத்தில் வந்து பால் குடித்து இருக்க வேண்டும். ஒரு தடவை ரெண்டு தடவை குடித்ததுக்காக வேண்டி என்ன செய்ய முடியாது, அது வந்து அந்த பெண்ணுடைய அந்த அந்த தாய் அந்த பெண்ணுடைய வளர்ப்பு பிள்ளையாக அது மாற முடியாது, பால் குடி உறவு வர முடியாது. ஐந்து தடவைகளுக்கு மேலதிகமாக அந்த பிள்ளை வந்து என்ன செய்ய வேண்டும், குடித்திருக்க வேண்டும். ஒரு தடவை வந்து நான்கு மிடர்கள் பால் குடித்து, அதாவது கொஞ்சம் குடிக்கிறது மாதிரி இல்லாமல் அந்த பிள்ளை வயிறு நிறைய என்ன செஞ்சுக்கணும், வயிறு நிறைய அந்த பிள்ளை நான்கு ஐந்து தடவைகள் மேலதிகமாக குடித்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தை என்ன செய்கிறார்கள், உலமாக்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், சும்மா ஏதோ அவசரத்துக்காக வேண்டி தாய் இல்லை பக்கத்தில் விட்டு இந்த தாய் இந்த எங்கேயோ தாய் போயிட்டா புள்ள அழுதுட்டிக்குது, ஒரு தாய் எடுத்து அவருக்கு பால் கொடுக்கலான்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, அந்த வளர்ப்பு தாயுடைய சட்டத்துக்கு வர முடியாது. அந்த பெண்ணிடத்தில் இருந்து ஐந்து தடவைகளுக்கு மேலே திரும்ப பால் குடித்து தொடர்ந்தும் அந்த பெண்ணிடத்தில் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் என்ன செய்யலாம், அந்த 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 தாய் வந்து என்ன செய்யும், இந்த பிள்ளைக்கு வந்து பால் குடி உறவின் மூலமாக அந்த தாயும் அந்த தாயுடைய உறவினர்கள் வந்து என்ன செய்வார்கள், ஹராமாக்கப்படுவார்கள். அடுத்து இரண்டாவதாக வந்து இந்த பால் குடி உறவு மூலமாக எப்படி எப்போ தடை செய்யப்படும் என்று சொன்னால், பால் குடி மறப்பதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், பால் குடித்திருக்க வேண்டும். பால் குடி மறக்கிறது இப்ப சாதாரணமாக வந்து ரெண்டு வயசு, மேக்சிமம் வந்து மூணு வயசு வரைக்கும் என்ன செய்யும் பிள்ளைகள் வந்து குடிக்கும், மூணு மூன்றரை வயசு வரைக்கும் குடிக்கும். சில பிள்ளைகள் மூணு வயசுக்கு வந்து குடிக்கிற பிள்ளைகளுக்கு தான் செய்யுது. ஆனால் சாதாரணமாக வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வந்து ரெண்டு ஹவுலைனி காமிலேன் ரெண்டு வருஷங்கள் தான் என்ன செய்யும் ஒரு பிள்ளை வந்து பால் குடிப்பதாக ரசூல் அல்லாஹ் தஆலா அவன் திருமார்களை சொல்லி காட்டினான். அப்ப சாதாரணமாக வந்து இந்த ரெண்டு வருஷம் இந்த இதுக்குள்ள வந்து என்ன செய்யணும், அந்த பிள்ளை வந்து பால் குடிச்சிக்கணும் அந்த தாய்ட்ட. ஒரு ஏழு எட்டு வயசு ஆயினது பிறகு அல்லது திருமண வயசு ஆயினது பிறகு அந்த பிள்ளை அவங்களோட சொந்தத்தில் யாராலும் திருமணம் முடிப்பது ஹராமாக்குவதற்காக வேண்டி, திருமணம் முடிக்க முடியாது என்பதற்காக வேண்டி அப்படி பால் குடிச்சு அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது, அந்த சட்டத்தை வந்து கொண்டு வர முடியாது. அவர் பால் குடிக்கின்ற அந்த பருவத்தில் வந்து என்ன செஞ்சுக்கணும், சின்ன வயதில் வந்து ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பிள்ளை வந்து என்ன செஞ்சுக்கணும், ஐந்து தடவைக்கு மேல் அதிகமாக பால் குடித்துக்க வேண்டும். அல்லது வந்து அதற்கு பின்னராக இருந்தால், அல்லது சில தடவைகள் பால் குடிப்பதற்கு முன்பு சில தடவைகள் பால் குடி மறந்த பின்பும் இருந்திருந்தால் கூட என்ன செய்ய மாட்டாது, தாய் அந்த அந்த தாயாக மாட்டாள். அதாவது பால் குடி மறப்பதற்கு முன்னால் கொஞ்சம் குடிச்சிக்குது அந்த புள்ள, பால் குடி மறந்ததுக்கு பின்னால் குடித்தாலும் என்ன செய்ய முடியாது, அது ஆகாது. ஐந்து தடவைகளுக்கு மேலதிகமாக அந்த தாயிடத்தில் வந்து வயிறு நிரம்ப அந்த பிள்ளை பால் குடித்திருக்க வேண்டும். அப்படி குடித்திருந்தால் தான் அந்த அந்த பால் குடி உறவினுடைய அந்த சட்டம் வந்து வரும் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நேரம் வந்து இந்த பால் குடியுடைய நிபந்தனைகள் வந்து பரிபூர்ணமாகிவிட்டால் அக்குழந்தை வந்து என்ன செய்யும், அப்பெண்ணுக்கு வந்து பிள்ளையாகி விடுகின்றது. அந்த பெண் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பிள்ளையாகி விடும் அந்த புள்ள. இந்த ரெண்டு நிபந்தனைகளும் பேணப்பட்டால் பால் குடி அந்த வயசுக்குள்ள அந்த புள்ள பால் குடிச்சிக்கணும், அடுத்து ஐந்து தடவைகளுக்கு மேல வயிறு நிறம அந்த புள்ள என்ன செஞ்சுக்கணும், பால் குடிச்சிருக்கணும். இந்த ரெண்டு நிபந்தனைகளும் பேணப்பட்டால் அந்த குறித்த தாய்க்கு இந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், சொந்த பிள்ளை மாதிரி ஆகிடும். அதே நேரம் வந்து அவளின் பிள்ளைகள் இக்குழந்தைக்கு என்ன செய்யும், உடன் பிறந்தவர்கள் ஆகிவிடுவார்கள். அந்த அந்த தாயுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பிள்ளைக்கு உடன் பிறந்தவர்கள். அப்பிள்ளைகள் இக்குழந்தைக்கு பால் குடிக்கும் முன்பும் பிறந்திருந்தாலும் பின்பு பிறந்திருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஈக்கணும் இல்லை. உதாரணத்துக்கு இந்த பிள்ளை போயிட்டு பால் குடிச்ச நேரத்தில் வந்து அந்த தாய்க்கு ஒரு ஒரு பிள்ளை இருந்தேன்னு வைங்களேன், பிள்ளை இருந்தால் தான் பெரும்பாலும் பாலும் மீக்கும் அந்த பிள்ளை தாய்க்கு. அப்போ இவர் பால் குடிச்சு முடிஞ்ச ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த தாய்க்கு ஒரு பிள்ளை கிடைக்குது. இவர் பால் குடிச்சிட்டு வந்து பெரிய இளந்தாரியா ஆயிட்டான், ஆனால் அதுக்கு பிறகு அந்த தாய்க்கு இன்னொரு பிள்ளை கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு கிடைச்சாலும் கூட அந்த பிள்ளை இவனுக்கு வந்து சகோதரி தான். அந்த புள்ள நம்ம குடிக்கிற நேரம் நம்மளோட ஈக்கல்லையே, அப்ப அந்த புள்ள வந்து முடிச்சுக்கலாம் தானே அப்படின்னு நினைச்ச முடியாது, யோசிக்க முடியாது. அவனுக்கு முன்னால பிறந்ததா இருந்தாலும் சரி, அல்லது அவனுக்கு பின்னால பிறந்ததா இருந்தாலும் சரி, என்ன செய்ய முடியாது, அந்த பிள்ளை வந்து அவனுடைய அந்த பால்குடி சட்டத்துக்குள்ள வரும். அதே நேரம் பால் ஊட்டி அவளுடைய கணவனுடைய பிள்ளைகளும் இக்குழந்தைக்கு உடன் பிறந்தவர்கள் ஆகிவிடுவார்கள். அந்த தாயுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, தாய் அந்த தாயுடைய கணவனிக்கிறார் இல்லையா, கணவனுடைய ஏனைய மனைவிமாருடைய பிள்ளைகள். ஏன்னா அந்த தாயுடைய அந்த தாய்கிட்ட வந்து பால் குடிச்சவன் அந்த கணவனுக்கு, அந்த கணவன் தான் அதுக்கு சொந்தக்காரன். எனவே வந்து அந்த கணவனுடைய ஏனைய மனைவிமாருடைய பிள்ளைகள், அதாவது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தந்தை வழி சகோதரிகள் மாதிரி, நம்மளுக்கு நம்மளோட தந்தை வழி சகோதரிகள் மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்து என்ன செய்யும், அந்த பால்குடி உறவின் மூலமாக அந்த பால்குடி தாயுடைய கணவன் கணவனுடைய ஏனைய மனைவிமார் மூலமாக உள்ள பிள்ளைகளும் என்ன செய்யும், அவனுக்கு வந்து ஹராமாக்கப்படும். அதே நேரம் வந்து இவனுக்கு பாலூட்டியுடைய பிள்ளைகளாக இருந்த அப்பிள்ளைகள் வந்து இவனுக்கு பாலூட்டியவளின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது மாற்றாந்தாய் பிள்ளைகள், அதாவது கணவனுடைய ஏனைய மனைவிமாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து ஒன்றை நாம் மிக முக்கியமாக இருந்து வரணும். அதாவது வந்து பால் குடித்த குழந்தையுடைய உறவினர்களில் அதனுடைய சந்ததியினரை தவிர வேறு யாரும் அந்த பால் குடி சட்டத்தில் வந்து சம்பந்தம் இல்லை. இது மிக முக்கியமானது. பால் குடித்த அந்த பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் அந்த சட்டங்கள் வரும். உதாரணத்துக்கு வந்து பால் குடிச்ச பிள்ளையுடைய பிள்ளைக்கு வந்து இந்த அந்த 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 தகப்பனுடைய சொந்த தாய் பெத்த தாய் எப்படி தாயோ, அதே போன்று பால் குடிச்ச தாயின் தாய் தான். பெத்த தாயுடைய அதாவது அந்த கணவன் அந்த அந்த வாப்பாவுடைய பெத்த தாய் பெற்ற அந்த சகோதரர்கள் சகோதரியர்களை எப்படி திருமணம் முடிக்க முடியாதோ, அதே போன்று அந்த அந்த பிள்ளையுடைய அந்த அந்த தன்னோட தந்தை வந்து யாரிடம் பால் குடித்தாலும் பால் குடித்த அந்த பிள்ளை அந்த தாயுடைய பிள்ளைகளையும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அதுவும் வந்து இவருக்கு என்ன செய்யும், இந்த பால் குடித்த இந்த பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு ஒரே உறவு தான். அப்போ யாருக்கெல்லாம் இது வந்து தடையாகும்னு சொன்னால், அந்த பால் குடித்த அந்த அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளையுடைய வாரிசுகளுக்கும் தான். அப்போ பிள்ளையுடைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கெல்லாம் என்ன செய்யாது, அந்த உறவு வந்து அந்த இது சட்டம் வந்து சேராது இல்லைச்சா. அப்போ இது வந்து மிக முக்கியமானது. எனவே வந்து இது இது இதை வந்து நாங்கள் மிக தெளிவாக வினைக்கணும். இதுதான் இந்த பால் குடி தொடர்பான மிக முக்கியமான சட்டங்கள். அடுத்ததாக வந்து இந்த திருமணத்தின் அதாவது திருமணம் முடிக்க விலக்கப்பட்டவர்களை வந்து அதாவது வந்து திருமண உறவினால் விலக்கப்பட்டவர்கள் மூன்றாவது பிரிவினர்கள், அதாவது நிரந்தரமாக விலக்கப்பட்டவர்களை வந்து மூன்றாவது பிரிவினர் யார், முதலாவது பிரிவினர் வந்து இரத்த உறவினால் விலக்கப்பட்டவர்கள், இரண்டாவது பிரிவினர் வந்து பால் குடி உறவினால் வந்து விலக்கப்பட்டவர்கள், மூன்றாவது பிரிவினர் வந்து நிரந்தரமாக திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள், மூன்றாவது பிரிவினர் வந்து திருமண உறவினால் விலக்கப்பட்டவர்கள். திருமணம் நாங்கள் முடிப்பதால் அவங்க என்ன செய்யும், எங்களுக்கு ஹராமாகும். திருமணத்தை விட்டாலும் கூட சில நேரம் என்ன செய்யும், அவங்க வந்து ஹராம் தான். சில பொழுதுகளில் வந்து சிலவங்க நாங்கள் பின்னாடி பார்ப்போம், ஒரு பிரிவாக பார்ப்போம், சிலவங்க வந்து என்ன செய்வாங்க, திருமணத்தை விட்டால் ஹலால் ஆகிடும், திருமணத்தை விட்டாலும் சிலது ஹலால் ஆகாது. அது எப்படின்னு சொன்னால், முதலாக வந்து என்னென்னு சொன்னால், தகப்பன் பாட்டனுடைய மனைவி ஒருவன் வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடி செஞ்சோடனே அந்த பெண்ணுடைய தகப்பன் அந்த பெண்ணுடைய தகப்பன் மற்றும் பாட்டனுடைய மனைவிமார், அதாவது அதாவது பெண்ணுடைய தாய் மற்றும் அந்த பெண்ணுடைய தகப்பனுடைய ஏனைய மனைவிமார்கள், அந்த பெண்ணுடைய தகப்பனுடைய ஏனைய மனைவிமார்கள் அல்லது பாட்டன் வழி அவங்க பாட்டனுக்குரிய அவங்களோட மனைவிமார் இருந்தாலும் கூட இவங்க எல்லாரும் என்ன செய்யணும், இவருக்கு வந்து திருமணம் முடிக்க தடை செய்யப்படுது. இவருக்கு வந்து திருமணம் முடிக்க தடை செய்யப்படுது. இவர் திருமணம் முடிக்க முந்தைய தடையா கிடையாது, திருமணம் முடிச்சதுக்கு பிறகு தான் என்ன செய்ய தடை செய்யப்படுது. ஆனால் திருமணத்தை இவர் விட்டாலும் கூட இது என்ன செய்யும், தொடர்ந்தும் இவருக்கு தடை தான். இவருக்கு தொடர்ந்தும் இப்போ ஒரு ஒரு பெண்ணை முடிச்சுட்டு நாங்கள் விட்டுட்டோம், விட்டதுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணுடைய தாயை வந்து முடிக்க முடியாது விளைஞ்சா. அப்போ இந்த விஷயத்தை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக்கொள்ள வேண்டும். அப்போ இதில் வந்து அந்த பெண் வந்து அவளுடைய மகள் மகனுடைய மகள்களும் மகளுடைய மகள்களும் இப்படி எத்தனை தலைமுறை இறங்கினாலும் சரி அவர்கள் அனைவரும் வந்து ஹராமாகிவிடுவார்கள். அவளுடன் அவனது உடலுறவு கொண்டாலும் சரி அல்லது உடலுறவு கொள்ளாவிட்டாலும் சரி, இதில் இப்படியும் வித்தியாசம் கிடைக்குது. சில 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 நேரத்தில் வந்து எப்படின்னு சொன்னால் உடலுறவு கொண்டால் அவங்க வந்து ஹராம் ஆகிடுவாங்க, கொள்ளாவிட்டால் ஹராம் ஆக மாட்டாங்க, அது பின்னால் வரும். அப்போ இதில் வந்து இவங்க இவங்க எப்படின்னு சொன்னால், அதாவது திருமண உறவின் மூலமாக மனைவியுடைய தகப்பன் மற்றும் மனைவியுடைய இந்த தகப்பன் மற்றும் பாட்டனுடைய மனைவிமார்கள் இந்த இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து திருமண மந்தத்தின் மூலமாக இவங்க வந்து என்ன செய்வாங்க, தொடர்ந்தும் எங்களுக்கு நிரந்தரமாக ஹராமாக்கப்படுவர்களில் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து மகன்களின் மனைவிமார், அடுத்து யாரு, மகன்களுடைய மனைவிமார், எங்களுடைய பிள்ளைகள் இருந்து ஆண் மக்கள் இருந்து அவங்களுடைய மனைவிமார்கள் இவங்களை என்ன செய்வாங்க, எங்களுக்கு வந்து ஹராமாக்கப்படுவார்கள். இப்போ மகன் எடுத்து திருமணம் முடிக்கிறதால தான் என்ன செய்யும், அவள் வந்து எங்களுக்கு ஹராமாக்கப்படும். அந்த மகன் திருமணம் முடிக்க முன்னாடி அந்த பெண் எங்களுக்கு ஹலால், அவள் மகன் திருமணம் முடிச்சான்னு சொன்னால் அந்த பெண் வந்து எங்களுக்கு என்ன செய்வாள், ஹலால் ஹராமாக்கப்படுவாள். ஒரு எப்போது ஒருத்தி அவன் திருமணம் ஒப்பந்தம் செய்து விடுவான், அப்போது இருந்தே அவனுடைய தகப்பன் பாட்டன்கள் இப்படி எத்தனை தலைமுறை செய்தாலும் கூட இத்திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக அவனுக்கு என்ன செய்யும், ஹராமாக்கப்படும். அதாவது ஒரு ஒரு இப்போ நான் திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய தந்தை மற்றும் எனது பாட்டன்மாருக்கு எனது மனைவி வந்து ஹராமாயிருவான், என்னுடைய மனைவி ஹராம் ஆயிருவாங்க, எத்தனை தலைமுறை போனாலும் சரி. இவர்கள் வந்து தந்தை வழி, இவர்கள் வந்து தந்தை வழி உள்ளவர்களானாலும் சரி, தாய் வழி உள்ளானாலும் சரி, அவர்களுடன் அவன் என்ன செய்ய முடியாது, உடலுறவு கொள்ளாவிட்டாலும் சரி. அதாவது வந்து திருமணம் முடிச்ச அந்த மகன் வந்து அவன் உடலுறவு கொள்ளாவிட்டாலும் கூட, வெறுமனை ஒப்பந்தம் மாத்திரம் நடந்தாலும் கூட, அந்த பெண்ணை வந்து அந்த பெண் என்ன செய்யும், அவனுடைய தகப்பனுக்கு அவனுடைய பாட்டன்மாருக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சிடும், அது வந்து ஹராமாக்கப்பட்டுவிடும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது வந்து மனைவியுடைய தாயும் அவளது பாட்டிகளும், மனைவியுடைய தாயும் அவளது பாட்டிகளும், இதுவும் வந்து என்ன மிக முக்கியமானது, மாமியார் நம்மளோட மனைவியுடைய தாயும் மற்றது வந்து அவளுடைய பாட்டிகளும், இதுவும் வந்து என்ன செய்து நம்மளுக்கு தெரிந்த விஷயம், இது வந்து மிகவும் தெளிவானது. இதிலும் வந்து என்னென்னு சொன்னால் உடலுறவு, இதில் வந்து என்னென்னு சொன்னால் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இவனுடைய இந்த தாயும் பாட்டிகளும் வந்து அவன் வந்து அவளுடன் உடலுறவு கொள்ளவில்லை என்றாலும் சரி, அப்பாட்டிகள் தகப்பன் வழியானாலும் சரி தாய் வழியானாலும் சரி, அதாவது உடலுறவு கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும், அல்லது அப்பாட்டிகள் வந்து தகப்பன் வழியாயிருந்தாலும் சரி தாய் வழியாக இருந்தாலும் சரி, அதாவது மனைவியுடைய தகப்பன் வழி பாட்டிகளாக இருந்தாலும் சரி, தாய் வழி பாட்டிகளாக இருந்தாலும் சரி, அல்லது தாய் மனைவியுடைய தாயாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து என்ன செய்யும், இஸ்லாத்தில் வந்து எங்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக வந்து நான்காவதாக வந்து மனைவியுடைய மகள்களும் அவளுடைய அவளின் மகள்கள் மற்றும் மகள்களுடைய மகள்களும், இவர்கள் எத்தனை தலைமுறையானாலும் சரி, அதாவது மனைவியுடைய மகள்கள் என்று சொன்னால், நம்ம திருமணம் முடித்த பெண் வந்து ஏற்கனவே திருமணம் முடித்தவனு வைப்போம், அவக்கு வந்து ஏற்கனவே பெண் பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து திருமணம் முடிக்க முடியாது, அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் யாரையும் வந்து என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அது நம்ம பெற்காத பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நம்ம மனைவி பெற்றது, ஏற்கனவே வேறொரு ஒருவருக்கு வேறொரு வாழும்போது பெற்றெடுத்த பிள்ளைகளை வந்து என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. இந்த இடத்திலும் வந்து இவர்களுக்கிடையில உடலுறவு கொள்வதற்கு முன்போ பிரிவு ஏற்பட்டு விட்டால் இவர்களுக்கு என்ன செய்யும், ஹராமாக்க, இவர்கள் வந்து ஹராமாக மாட்டார். இதுதான் இங்கே வித்தியாசம். இப்போ நாங்கள் மேலே சொன்ன இந்த மூணு பேரும் வந்து, அதாவது வந்து திருமண உறவின் மூலமாக நிரந்தரமாக தடை செய்யப்படுகின்ற மேலே சொன்ன மூணு பேரும் வந்து, அதாவது தகப்பன் பாட்டனுடைய மனைவிமார்கள், இவங்க வந்து எங்களுக்கு ஹராம். தகப்பனுடைய மனைவி, தகப்பன் எங்களோட தாயா அல்லாத வேற மனைவிமார்கள் இருந்தால் அது வந்து எங்களுக்கு ஹராம். இது வந்து ஜாகிரிய காலத்தில் என்ன செஞ்சாங்க, தகப்பன் மரணிச்சால் தகப்பனுடைய ஏனைய மனைவிமார்களை வந்து மூத்த புள்ள என்ன செஞ்சிருவான், சொந்தமாக்கிடுவான், ஏனைய சொத்துக்களை சொந்தமாக்குற மாதிரி சொந்தமாக்கிடுவான். இந்த வழிமுறை இருந்துச்சு. அப்புறம் அல்லாஹ்வுத்தல என்ன செய்யலாம் வந்து வஹி அனுப்பி, இது வந்து கூடாது, இது பிள்ளையானொரு இது என்னன்னு சொன்னால், தன்னுடைய தாய் மாதிரி தான் தகப்பனுடைய ஏனைய மனைவிமார்களும், தன்னுடைய தாய்க்குரிய சட்டம் தான் சொல்லி அவங்கள வந்து ஹராமாக்குறான். அப்போ இதில் வந்து உடலுறவு கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும், அதாவது திருமணம் முடித்து உடலுறவு அவர் கொண்டிருந்தாலும் கொள்ளாவிட்டாலும், வெறுமனே திருமணம் ஒப்பந்தம் நடந்திருந்தாலும் கூட என்ன செய்ய முடியாது, அந்த தகப்பனுடைய மனைவியையோ பாட்டனுடைய மனைவியையோ என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. ரெண்டாவது வந்து என்ன, மகன்களுடைய தான் பெற்ற மகன்களுடைய மனைவிமார்கள் இவங்களையும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அடுத்தது வந்து மனைவியுடைய தாய், மகன்களுடைய மனைவிமார், அடுத்து வந்து மூன்றாவது மனைவிமாருடைய தாய்மார்களையும் மனைவிமாருடைய பாட்டன்மார்களையும் பாட்டிமார்களையும் இவங்களையும் வந்து என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. இந்த மூன்று சாராரும் வந்து நாங்கள் திருமணம் முடித்து வெறுமனே திருமண ஒப்பந்தம் நடந்திருந்தால் போதும், என்ன செய்ய முடியாது, அவங்கள திருமணம் முடிக்க முடியாது. ஆனால் நான்காவது இங்கே சொல்லக்கூடிய மனைவியுடைய மகள்கள், அதாவது வந்து இதில் வந்து யாரு, மனைவியுடைய மகள்கள் என்றால் எங்களுடைய நாங்கள் முடிக்க போகிற மனைவி, முடிச்சிய மனைவி அவருடைய ஏற்கனவே உள்ள ஒரு கணவன் மூலமாக உள்ள பெண் பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில் இந்த மனைவியோட நாங்கள் திருமண ஒப்பந்தம் முடிச்சிட்டோம், முடிச்ச உடனே நம்மளுக்கு என்ன செய்யுது, ஹராமாக்கப்படுது. ஆனால் உடலுறவு கொள்வதற்கு முன்னால் வந்து அந்த பெண்ணோட வந்து நம்மளுக்கு வாழ்க்கை துண்டிக்கப்பட்டு தலாக் ஏற்பட்டு சொன்னால் என்ன செய்யும், அந்த பெண்ணுடைய ஏனைய கணவன்மாருக்கு பிறந்த அந்த பிள்ளைகளை வந்து வேறொரு ஒப்பந்தத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன செஞ்சிக்கலாம், திருமணம் முடிச்சு கொள்ளலாம். இதுதான் இங்குள்ள வித்தியாசம், திருமணம் அதாவது உடலுறவுக்கும் உடலுறவுக்கு பின்னால், உடலுறவு கொண்டு விட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்து திருமணம் அந்த தலாக் சொன்னாலும் கூட அந்த பெண்ணுடைய ஏனைய கணவனுக்கு, அந்த ஏனைய இதுக்கு முன்னால் உள்ள கணவனுக்கு பிறந்த ஏனைய பெண் பிள்ளைகளை இவனுக்கு முடிக்க முடியாது, நிரந்தரமாக இவனுக்கு என்ன செய்து தடை செய்யப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்குறோம். இது வந்து இப்படி இந்த மூன்று பிரிவினர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், நிரந்தரமாக தடை செய்யப்பட்டவர்கள், திருமணம் முடிப்பதற்கு நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட இந்த மூன்று பிரிவுகள். அடுத்தது வந்து என்ன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் தடை செய்யப்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தடை, அந்த ஒரு தடை இல்லா போச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், முடிச்சிக்கலாம். இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்களை வந்து முதலாவதாக வரன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் மனைவியுடைய சகோதரி, மனைவியுடைய சகோதரி மதினிமார் அல்ல மைனிமார்னு சொல்லுவோம் இல்லையா இவங்க, அல்லது வந்து தந்தையுடைய சகோதரி மற்றும் தாயின் அவளது தந்தையுடைய யார், அவளது மனைவியுடைய தந்தையுடைய சகோதரி, மனைவியுடைய மாமி, மனைவியுடைய சாட்சி, தாயுடைய சகோதரி சாட்சி பிரியம்மா, இப்படிப்பட்டவர்கள் வந்து மனைவி எங்கள்கிட்ட எப்பெல்லாம் ஈகிறாவோ இருக்கும் காலமெல்லாம் முடிக்க முடியாது. மனைவி நாங்கள் நிக்க தலாக்கு விட்டுட்டோம்னு சொன்னால், மனைவி விட்டு மனைவி மரணிச்சிட்டா, மனைவியை தலாக்கு விட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன செய்யும், மனைவியுடைய சகோதரி, இது தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கு வந்து, மனைவியுடைய சகோதரிகளை வந்து மனைவி மரணிச்சது பிறகு முடிக்கலாம், ஒரே நேரத்தில் முடிக்க முடியாது. அதே போன்றுதான் மனைவியுடைய மாமியாக இருந்தாலும் மனைவியுடைய சாட்சி பெரியம்மாவாக இருந்தாலும் கூட இவங்களையும் மனைவி இருக்கும்போது முடிக்க முடியாது. அப்ப இவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மனைவி இருக்கும் வரைக்கும் இவங்க ஹராமங்களுக்கு, மனைவி இல்லா போனது போறோம் மரணிச்சாலோ அல்லது மனைவி எங்களிடம் நாங்கள் வந்து மனைவி தலாக்கு விட்டாலோ அதுக்கு பின்னால வந்து இவங்க வந்து என்ன செய்யறாங்க எங்களுக்கு வந்து ஹலால் ஆகுறாங்க என்பதை வந்து நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இந்த ஹலாலாக இருந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து மனைவியை விட்ட உடனே முடிச்சிட முடியாது. சிலவங்க வந்து என்ன மனைவியை முடிச்ச காலத்துலேருந்து மனைவியுடைய ஏனைய உறவுகள் யாராவது முடிக்கணும் மாதிரி ஐடியா ஆகும் டக்குன்னு விட்டுட்டு அதை முடிச்சிடணும்னு பார்க்கறது, அப்படி முடிக்க முடியாது. மனைவி என்ன செய்யணும், இதா காலம் முடியணும், இதா காலம் கட்டாயமாக முடியும். தலாக்கு விட்டால் மூணு குரு அல்லாஹ்வுத்தால என்ன சொல்றான் வந்து தலாகத்தை குருன்னு சொல்றான், மூன்று சுத்தங்கள் மூணு சுத்தமாகிற அதாவது மூன்று மாதங்கள் என்ன செய்யணும், அந்த பெண் வந்து இதா இருக்கணும். இதா இருந்து அவள் வெளியானதுக்கு பின்னால்தான் என்ன செய்யணும், அந்த மனைவியுடைய சொந்தக்காரியை வந்து அது சகோதரியோ அல்லது வேறவங்களோ என்ன செய்யணும் இவர் வந்து முடிக்கலாம் என்பதை வந்து என்ன செய்யணும் நாங்கள் விளைக்கணும். மரணி மனைவி மரணிச்சு போனான்னு சொன்னா இதா கிடையாது, மனைவி மரணிச்சு போனா ஆனுக்கு இதா கிடையாது, மனைவி மரணிச்சு போனா அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள் வேணாலும் என்ன செய்யலாம் நீங்க வந்து முடிச்சுக்கலாம் தாராளமாக. அதுக்கு அவனி போட்டி தள்ளுறதுக்கு யோசிக்கப்படாது, நினைச்சா இறந்த இயற்கையாக இருந்தால் என்ன செய்யலாம் அந்த முடிச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவதாக வந்து இந்த குறிப்பிட்ட காலம் வந்து என்ன விளக்கப்பட்டவர்கள் வந்து கணவன் மரணம் அடைந்தால் இதா இருப்பவள், கணவன் மரணம் அடைந்து இதா இருக்கக்கூடியவள் வந்து அந்த நாலு மாசம் பத்து நாள் பூர்த்தியாகும் வரைக்கும், அல்லது அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருந்தால் அந்த கர்ப்பத்தை வந்து அவள் பெற்றெடுக்கும் வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அவளை வந்து திருமணம் முடிக்க முடியாது. அப்ப அவள் வந்து யாருக்கு, ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்குல்ல, எல்லா முஸ்லீம்களுக்கும் அவள் ஹராம், எல்லா முஸ்லீம்களுக்கும் அவள் ஹராம். எப்ப அந்த காலம் முடியும் வரைக்கும், நாலு மாசம் பத்து நாள் முடியுதா அல்லது வந்து அவள் வந்து அந்த கர்ப்பத்தை வந்து பெற்றிருக்கிறாளா, அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யும் தாராளமாக என்ன செய்யலாம் முடிச்சுக்கலாம். எனவே வந்து இந்த விஷயத்திலே வந்து நாங்கள் கட்டாயமாக கவனத்துக்கு போகணும். இதில் மிக முக்கியமான என்ன சொன்னால் இந்த சிலவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் இந்த சின்ன வயசுல வந்து திருமணம் முடிச்சு சின்ன வயசுல என்ன பிரிஞ்சிருப்பாங்க, அப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க பெருசாக இதா இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. பெருமாள் தலாக்கில் பிரிஞ்சிக்கல, இப்போ தலாக்கில் பிரிஞ்சாலும் கூட மூணு மாதம் இருக்கும், இதா மூணு மாசம் இருக்கும். அப்போ இந்த மூணு மாசம் இருக்காமல் என்ன செய்ய, மூணு மாசம் உண்டு நம்ம சொல்றது என்னென்னு சொன்னால் விலங்குகளுக்காக வேண்டி மூன்று சுத்தங்களாகும் வரைக்கும், மூன்று முறை மாதவிடாய் ஏற்பட்டு சுத்தமாகும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அதுக்கு பின்னால்தான் அவங்களுக்கு என்ன செய்யணும் வேற திருமணம் பேசணும். ஆனால் இது நிறைய பேர் செய்கிறாங்கல்ல, உடனே விட்ட உடனே இன்னொன்று என்ன செஞ்சிடுறது பேசி முடிச்சிடுறது. இப்போ இப்படி முடிக்கிறதால வந்து மிகப்பெரிய அநியாயங்கள் மிகப்பெரிய மோசடிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் சில நேரம் அந்த ஒரு அந்த அந்த மனைவி அந்த பெண் வந்து கர்ப்பமுட்டு இருந்தால் கூட அது விளங்க வாய்ப்பு இல்லாமல் சில நேரம் இவனுடைய குழந்தை அவனுடைய குழந்தை என்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக அந்த குறிப்பிட்ட பெண் வந்து கர்ப்பமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து நாலு மாசம் பத்து நாள் வைக்கிறது இல்லை, நாலு மாசம் பத்து நாள் வைக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து மூணு மாசம் தான் கர்ப்பமாகி மூணு மாசம், அப்போ மூணு மாசம் அல்ல நாலு மாசம் கணவன் மரணிச்சிட்டா, கணவன் மரணிச்சது பிறகு வந்து அந்த பெண் நாலு மாசம் பத்து நாள் இருந்தால் போதாது, அந்த குழந்தையை ஈன்றெடுக்கும் வரைக்கும் அந்த பெண் என்ன செய்யணும் இதாலும் இருக்க வேண்டும். அது சில நேரம் எட்டாவது மாசம் கணவன் மரணிச்சு ஒன்பதாவது மாசம் குழந்தையை ஈன்றெடுத்தாலும் அந்த பெண்ணுடைய கர்ப்பம் முடிஞ்சு இந்த இதா முடிஞ்சு, அல்லது அந்த பெண்ணுக்கு வந்து மூன்று மாசம் கர்ப்பமாக இருக்கும் பொழுது கணவன் மரணிச்சு ரெண்டு மாசம் கர்ப்பம் இருக்கும்போது கணவன் மரணிச்சா கூட அந்த பெண் என்ன செய்யணும் நாலு மாசம் பத்து நாளையும் தாண்டி அந்த குழந்தையை ஈன்றெடுக்கும் வரைக்கும் என்ன செய்யணும் அந்த பெண் வந்து இதா இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். எனவே இந்த இதாவுடைய காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது திருமணம் முடிக்க முடியாது, இதுவும் வந்து எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வந்து விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குறிப்பிட்ட காலம் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் இன்னும் ஒரு சாரார் தான் என்ன சொன்னால் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டியவர்கள், ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டியவர். இந்த இஹ்ராம் கட்டிய பெண்ணை வந்து என்ன செய்ய முடியாது, இஹ்ராமிலிருந்து முழுமையாக வெளியாகும் வரைக்கும், இஹ்ராமிலிருந்து முழுமையாக உம்ராவை பொறுத்தவரை வந்து சை செய்து முடியை வெட்டி என்ன செய்யறது இஹ்ராமிலிருந்து வெளியாகும் வரைக்கும், ஹஜ்ஜை பொறுத்தவரையில் வந்து ஹஜ்ஜிலே வந்து என்ன அரஃபாவுக்கு போயிட்டு முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டு மினாவுக்கு வந்து மினாவில் கல்லெறிஞ்சதுக்கு பின்னால் பத்தன்னைக்கு கல்லெறிஞ்சதுக்கு பின்னால் ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சையையும் முடிக்கின்ற வரைக்கும், ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சையையும் தவாஃபுல் இஃபாதா சையையும் முடிக்கின்ற வரை முடிஞ்சது பிறகு என்ன செய்ய ரெண்டாவது தஹல்லுல், முதலாவது கல்லடிச்ச உடனே முதலாவது இஹ்ராத்தை கலைஞ்சிடலாம், ஆனால் இந்த தவாஃபையும் ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சையை முடிச்சதுக்கு பிறகு தான் என்ன செய்ய ரெண்டாவது தஹல்லுல் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது வெளியேற்றம், அதுக்கு பிறகுதான் என்ன செய்யலாம் என்று சொன்னால் திருமண ஒப்பந்தங்களோ திருமண பேச்சுவார்த்தைகளோ நடத்த முடியும். அப்போ நாங்கள் ஹஜ்ஜி பேத்திக்கிறோம் உம்ராவை பேத்திக்கிறோம் அந்த நேரத்தில் பார்த்தோம் ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி உடனே என்ன செய்யக்கூடாது அவசரப்பட்டு திருமண ஒப்பந்தங்களில் பேசுறதுக்கோ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ பேசக்கூடாது. குறிப்பாக வந்து நாட்டிலேருந்து வரவங்கள்ட்ட நடக்குது, அதாவது அவங்க பேசுறது இல்லை, அதாவது ரெண்டு ஃபேமிலி வந்திருப்பாங்க ரெண்டு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க ஒரே குரூப்பில் வந்திருப்பாங்க, அப்படியே பேசிட்டு போகும்போது எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வயசான பொம்பளை பிள்ளைக்குது உங்களுக்கு ஒரு வயசான எனக்கு ஒரு மகனிக்குது அப்படின்னு அப்படி என்ன செய்ய மின்னாலேருந்தே பேச்சுவார்த்தை நடக்கும், என்ன நடக்கும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும், பேச முடியாது திருமண பேச்சுவார்த்தை கூட பேச முடியாது இந்த மாதிரி இஹ்ராமோடு இருக்கும் பொழுது. இது வந்து பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினால் இருக்கும் பொழுதெல்லாம் முஸ்தலிபால இருக்கும் போது, மினால் இருக்கும் போது, ஏன்னா மினால் இருக்கும் போதும் நிறைய பேர் வந்து பத்தண்டக்கே ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சையையும் முடிச்சிக்க மாட்டாங்க. பத்தண்டக்கே ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சையையும் முடிச்சிக்க மாட்டாங்க, லேட் பண்ணி முடிப்பாங்க. லேட் பண்ணலாம், பின் பிற்படுத்தலாம். ஹஜ்ஜுடைய பாடத்தை நாங்கள் படித்தோம். அப்போ இதை முடிக்காமல் என்ன செய்ய முடியாது? இவங்க வந்து இஹ்ராமோட என்ன மீக்கிறாங்க, இஹ்ராத்தை கலைஞ்சாலும் கூட இஹ்ராத்துடைய சட்டத்தில் நான் வாங்கிக்கிறாங்க. எனவே வந்து இவங்க என்ன செய்ய முடியாது, இந்த மாதிரியான இந்த ஹஜ்ஜு உம்ராவில் இஹ்ராம் கட்டிய இந்த பெண்ணை வந்து முடிக்க முடியாது. அது தொடர்பான பேச்சுவார்த்தையை கூட பேச முடியாது என்ற அந்த விஷயங்களையும் நாங்கள் ஹஜ்ஜுடைய இந்த தொடர்பான அந்த பாடத்தை நாங்கள் பார்த்தோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அதே போன்று வந்து இன்னும் ஒரு ஒரு சாரா இருக்கிறாங்க வந்து இந்த குறிப்பிட்ட காலம் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களை வந்து, அதாவது வந்து ஜினாவோடு சம்பந்தப்பட்ட பெண்கள், ஜினாவோடு சம்பந்தப்பட்ட பெண்களாக இருந்தால் இந்த பெண் வந்து ஜினா செய்தவள் என்ற ஒரு ஒன்று தெரிய வந்தேன்னு சொன்னால் அதிலிருந்து அவள் தௌபா செய்து அந்த தௌபான்னு சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அதுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அதுக்குரிய தண்டனை கொடுக்கப்படணும். அவள் ஒரு திருமணம் முடிக்காத சொன்னால் 100 கசேடி கொடுக்கப்படணும். திருமணம் முடிச்சவன் சொன்னால் என்ன செய்யணும், கல்லால் எஞ்சி கொள்ளணும். அப்போ கல்லால் எஞ்சி கொள்ளறேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு திருமணம் முடிக்க முடியாது, முடிஞ்சிச்சு அவள் வாழ்க்கை. ஆனால் திருமணம் முடிக்காதன்னு சொன்னால் அவருக்குரிய அந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் என்ன செய்யலாம், அவளை வந்து அவருடைய இத்தா காலமும் அவருடைய இத்தா காலமும் என்ன செய்யணும், அவள் இத்தா காலம் இருக்கணும். அப்போ என்ன சொன்னால் ஜினான்னு சொன்னால் ஏற்கனவே ஒருத்தனோட சட்டபூர்வம் அல்லாமல் சட்டத்துக்கு மாற்றமாக ஒருத்தனோட குடும்பம் நடத்தினவர். அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து அவள் தௌபா செய்து, இப்போ இஸ்லாமிய சட்டம் இருக்கக்கூடிய நாடுன்னு சொன்னால் தௌபா வந்து என்ன, தௌபா வந்து அந்த 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 தண்டனை கொடுக்குறது தான். இஸ்லாமிய சட்டம் இல்லாத நாடுகள்னு சொன்னால் அவள் என்ன செய்யலாம், தனிப்பட்ட முறையில் வந்து தௌபா செய்து அந்த இத்தாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவனை வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் முடிக்கலாம் என்பதை வந்து இஸ்லாம் சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா இது தொடர்பாக சூரத்து 100 மூன்றாவது வசனம் சொல்லும்பொழுது வஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக்கின் முஷ்ரிக்குன், அதாவது வந்து ஒரு ஒரு விபச்சாரியை வந்து ஒரு விபச்சாரனோ அல்லது ஒரு ஒரு முஷ்ரிக், அதாவது இணை வைப்பாளனும் அல்லாமல் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அப்படி முடிப்பதாக இருந்தால், அவள் விபச்சாரியாக இருந்தாலும் அவள் தான் நம்மளுக்கு தேவைன்னு சிலவங்க வந்து முன்னுக்காகிறாங்கன்னு சொன்னால் அவள் தௌபா செய்து அந்த இத்தாவுடைய காலத்தை முடிச்சதுக்கு பின்னால் தான் என்ன செய்யலாம், அவள் வந்து அவளை வந்து முடிக்கலாம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது தொடர்பாக அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தில் இப்படி சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் வந்து ஒரு 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 அதே நேரம் வந்து ஒரு காஃபிர் வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு முஸ்லிமான பெண்ணை வந்து திருமணம் முடிக்க முடியாது. ஒரு காஃபிர் வந்து முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது. அவன் காஃபிராக இருக்கும் பொழுது அவன் கட்டாயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால்தான் அவன் என்ன செய்யணும், அந்த முஸ்லிமான பெண்ணை வந்து முடிக்கணும். இதே போன்றுதான் என்ன செய்யலாம், ஒரு முஸ்லீம் வந்து காஃபிரான பொம்பளை வந்து திருமணம் முடிக்க முடியாது. ஆனால் யாரு அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்களை திருமணம் முடிக்கலாம். அது தொடர்பான பின்னாலே வந்து என்ன செய்யுது அந்த சட்டங்கள் வருது. அது தொடர்பான சட்டங்கள் வரும்போது இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இது தொடர்பாக அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா சூரத்துல் பக்ராவுடைய 221 வசனம் சொல்லும்பொழுது வலாத்துங்குல் முஷ்ரிக்கீன் ஹத்தா யுமினு, நீங்கள் இணை வைப்பாளர்களை என்ன செய்யார்கள், திருமணம் முடிக்கார்கள். இது வந்து காஃபிர் மாத்திரமல்ல, இணை வைப்பு தெளிவான இணை வைப்பு இருக்கக்கூடிய குடும்பம் அது முஸ்லீம் பேரில் இருந்தாலும் கூட இவங்க தெளிவான இணை வைப்பு அளிக்கிறாங்க, தர்காக்கு போறாங்க, தர்கா வழிபாடுலாம் செய்யறாங்க, இதெல்லாம் முன்னின்று செய்யறாங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் வந்து முஷ்ரிக்காகத்தான் கருதப்படுவார். முஷ்ரிக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வை மறுப்பவர்கள் மாத்திரமல்ல, ஆனா முஷ்ரிக்குன்னு சொன்னால் முஸ்லீமும் முஷ்ரிக்காக இருக்கலாம். என்ன அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா சூரத்து யூசுஃபுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்றான் வமா யுமினு அக்சரஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிக்கும், அல்லாஹ் தஆலா வந்து அதிகமானவர்கள் எப்படி ஈமான் கொள்றாங்கன்னு சொன்னால் அவனுக்கு இணை வைத்த நிலைமையில ஈமான் கொள்றாங்க, அல்லாஹ் நம்புறாங்க ஆனா இணை வைத்துக் கொண்டு அல்லாஹ் நம்பிட்டிருக்காங்க. அப்ப மூமின்கள் வந்து இணை வைப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, இணை வைப்பு இருக்கின்றது என்பது அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான். அப்ப இணை வைப்பு நாங்க மிக தெளிவா பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட இணை வைக்கக்கூடிய பெண்களையோ ஆண்களையோ என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட அவங்க அதுல இருந்து மீண்டுட்டாங்கன்னு சொன்னா தௌபா செஞ்சு மீண்டுட்டாங்க, அது பிளான்றதை உணர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, மீண்டுட்டாங்க. அவங்க நம்ம முடிக்கணும்னு ஆசைக்கு நம்மளுக்கு நம்ம என்ன செய்யறோம், நீங்க இதுல இருந்து முழுசா நீங்க விட்டு இதுல இருந்து தௌபா செஞ்சு நீங்க மீண்டாதான் நான் முடிப்பேன்னு சொல்லி ஒரு நிபந்தனை வச்சு முடிக்கலாம். அவங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னார், எப்படி ஒரு காஃபிர் நம்ம முடிக்கிறது, சில நேரம் காலேஜில் அங்கங்கே இருக்கும்போது ஒரு காஃபிரான பொண்ணையோ காஃபிரான பையனையோ முடிக்கிறதுக்கு விரும்புவாங்க. அப்போ விரும்பினா முடிக்க முடியாதப்ப அவன் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும், அந்த பொண்ணு இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் முடிக்க முடியாது. அதே போன்றுதான் முஸ்லீம் சமுதாயத்திலையும் வந்து இப்படி சிறுக்கில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் முடிக்க வேண்டிய ஒரு நாட்டம் ஏற்பட்டாலும் கூட எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் கட்டாயமாக அவன் சிறுக்கிலேருந்து மீளாத வரைக்கும் முடிக்க முடியாது. நம்ம முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து அது முடிக்கிறதுக்கு அந்த திருமணமே செல்லாமல் போயிடும், முடிக்கிறதுக்கு திருமணமே செல்லாமல் போயிடும் என்ற அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று வந்து இப்படி அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்யறாங்க, எங்களுக்கு வந்து யாரெல்லாம் நிரந்தரமாக எங்களுக்கு திருமணம் முடிக்கிறது தடை செய்யப்பட்டவர்கள், யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்கின்றான். எனவே இந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் சரியாக அறிந்து அதன் அடிப்படையில் நாம் வந்து செயலாற்றி வைக்க முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக திருமணம் தொடர்பான சட்டத்திட்டங்களை வந்து நாங்கள் இந்த சட்டத்திட்டங்களை அறியாமல் எங்களுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய விருப்பத்துக்கு இங்கே பெரும்பாலும் இங்கே எங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த திருமணம் தொடர்பான மட்டுமில்லை எல்லா விதமான மார்க்க விஷயங்களையும் வந்து ஒரு மனிதன் வந்து மார்க்கத்தினுடைய தடை நபியை நீங்கள் பார்த்தீர்களா, மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவர்களை பார்த்தீர்களா? கடவுள் உண்டா என்ன? அதாவது ஒரு கடவுள் உண்டு சொல்லி நம்ம ஒருத்தர் நாங்க ஏற்றுக்கொள்றோம், அவனுக்கு முழுமையா கட்டுப்படுறாங்க, அதுதான் கடவுள். அப்ப அதே போன்று மனோ இச்சையை வந்து ஒருவன் என்ன செய்யறான், கடவுளாக எடுத்துக்கொண்டு நீ பார்த்தீரான் சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேள்வியாக கேட்கின்றான். அல் குர்ஆனில் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கணும். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை மனோ இச்சைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு மனோ இச்சையின் படி நாங்கள் தீர்மானம் எடுப்போம்னு சொன்னால் அங்கே வந்து மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டோம் என்ற மிக பாரிய ஒரு இணை வைப்பில் எங்க கொண்டு விற்றும் என்ற படியினால வந்து இந்த மாதிரியான விஷயங்களிலும் கூட இந்த மாதிரியான விஷயங்களிலும் சரி ஏனைய மார்க்க சம்பந்தமான விஷயங்களிலும் சரி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரம்புகளை சட்டத்திட்டங்களை சரியாக அறிந்து அதன்படி செயற்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதாமா இந்தி வல்லில் மைந்தல்லாஹ் வஸ்தஃபிருஹு இன்னஹு வல்லஃபூர் ரஹீம்.